இதைகளை தவிக்கச் செய்பவனே, இயற்கை குணங்களுக்கு ஏற்ற தமது செயல்களின் தன்மைகளுக்கு ஏற்ப அந்தனர், ஆள்வோர், வணிகர், உழைப்போர் என்பவர் பிரித்து அறியப்படுகின்றனர். 42வது பதம். ஷமோ தமஸ்தப சௌஷம் சாந்திரார் ஜபமேவச ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திரிக்யம் பிரக்ம கர்ம சுபாவஜம். மொழிபெயர்ப்பு: அமைதி, சுய அடக்கம், தபம், தூய்மை, பொறுமை, நேர்மை, விவேகம், அறிவு மற்றும் ஆத்திகம், இந்த தன்மைகளால் அந்தணர்கள் செயல்படுகின்றனர். 43வது பதம். சௌரியம் தேஜோ சதுர்தாஷ்யம் யுத்தே சாத்யபலாயனம் தானமேஸ்வர பாவஸ்ய சாஸ்திரம் கர்ம ஸ்வபாவஜம். விளைவேற்பு: தீரம், வலிமை, உறுதி, வளமை, போரில் வீரம், ஈகை மற்றும் தலைமை, இவையே ஆள்வோருக்கான செயல்தன்மைகள். 44வது பதம். கிருஷிகோளஸ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் பரிஷத்யாத்மகம் கர்ம சோத்ரேஷாபி ஸ்வபாவஜம். மொழிபெயர்ப்பு: விவசாயம், கால்நடைகளை வளர்த்தல் மற்றும் வியாபாரம், இவையே வணிகரின் செயல்தன்மைகள். உழைப்போர்க்கோ உடல் உழைப்பும் பிறருக்கு சேவை செய்வதும் இருக்கின்றன. 45வது பாவம். ஸ்வே ஸ்வே கர்மண்ய பிரதர சம் சித்தின் லபத்தே நர ஸ்வகர்ம நிரத சித்தின் யதா விந்ததி தச்சிரணோ. மொழிபெயர்ப்பு: தனது செயலின் தன்மைகளை பின்பற்றுவதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவமானவனாய் ஆகலாம். இனி இது எவ்வாறு செய்யப்படக்கூடும் என்பதை என்னிடமிருந்து கேட்பாயாக. 46வது பதம். யத பிரவிருத்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மானதம் அப்பியர்ச்ச சித்திம் வித்ததி மாணவ. மொழிபெயர்ப்பு: எல்லா ஊர்களின் மூலமும் எங்கும் நிறைந்தவருமான இறைவனின் வழிபாட்டால் தனது கடமையை ஆற்றலிலேயே மனிதன் ஒருவன் பக்குவத்தை அடைய முடியும். பொருளுரை: 15வது அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி எல்லா உயிர்வாழிகளும் பரமபுருஷரின் நுண்பகுதி அங்க உறுப்புகளே. இதனால் எல்லா உயிர்வாழிகளின் ஆரம்பமும் பகவானே. இது வேதாந்த சூத்திரத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஜன்மாதி அஸ்யத. எனவே பரமபுருஷரே ஒவ்வொரு உயிர்வாழியின் வாழ்விற்கும் துவக்கமாகின்றார். மேலும் தனது அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளால் இறைவன் எங்கும் நிறைந்தவராயிருக்கின்றார். எனவே அவரது சக்திகளுடன் பரமபுருஷரை ஒருவன் வழிபட வேண்டும். பொதுவாக வைணவ பக்தர்கள் பரமபுருஷ பகவானை அவரது அந்தரங்க சக்தியுடன் வழிபடுகின்றனர். அவரது புறசக்தி அந்தரங்க சக்தியின் திரிந்த பிரதிபலிப்பு. புறசக்தி ஒரு பின் திரை மட்டுமே, ஆனால் தனது பூரண அங்கத்தின் விரிவான பரமாத்மாவால் பரமபுருஷர் எங்கும் நிறைந்திருக்கிறார். எல்லா தேவர்களின், எல்லா மனிதர்களின், எல்லா மிருகங்களின் எங்கும் நிறைந்த பரமாத்மா அவரே. எனவே அத்தகைய பரமபுருஷரின் அங்க உறுப்பானதால் தனது கடமை பரமனுக்கு தொண்டு செய்வதே என்பதை ஒருவன் அறிய வேண்டியது அவசியம். பூரணமான கிருஷ்ண உணர்வில் ஒவ்வொருவரும் இறைவனுக்கான பக்தி தொண்டில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அதுவே இந்த பதத்தில் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் புலன்களின் இறைவனான ரிஷிகேசரால் ஒரு குறிப்பிட்ட தொழில் தான் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக எண்ண வேண்டும். தொழிலில் தான் ஈடுபட்டிருப்பதாக எண்ண வேண்டும். மேலும் தான் ஈடுபட்டுள்ள செயலின் பலனால் முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணரை ஒருவன் வழிபட வேண்டும். பூரணமான கிருஷ்ண உணர்வில் இவ்விதமாக ஒருவன் எப்பொழுதும் எண்ணுவானேயானால் இறைவனுடைய கருணையால் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக ஆகிவிடுகின்றான். இதுவே வாழ்வின் பக்குவம். தேஷாம் அகம் சமுத்தர்த்தா என்று இறைவன் பகவத்கீதையில் கூறுகின்றார். அத்தகு பக்தனை விடுவிப்பதற்கான பொறுப்பை பரமபுருஷர் தானே ஏற்றுக்கொள்கிறார். இதுவே வாழ்வின் உயர்ந்த பக்குவமாகின்றது. எந்த தொழிலில் ஒருவன் ஈடுபட்டிருந்தாலும் அவன் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்வானே ஆனால் அவன் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவான்.
Obviously, Bhagavad Gita is a book that is giving spiritual guidance, not material guidance.
உரியாகவே ஆன்மீக வழிகாட்டியாக நமக்கு பகவத்கீதை அமைகிறதே ஒழிய ஜட வழிகாட்டியாக அல்ல.
Bhagavad Gita is meant for giving every living being the knowledge by which one can come to the highest perfection.
முழுமையான பூரண நிலை அடைவதற்குண்டான நிலையை எப்படி ஒருவனால் அடைய முடியும் என்பதற்குண்டான வழிவகையை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பதுதான் பகவத்கீதை.
That highest perfection is to fully surrender to Krishna without any material attachments.
எந்த விதமான ஜட பற்றும் இன்றி பூரண நிலையில் சரணாகதியை பகவானின் பால் கிருஷ்ணனின் பால் நாம் அடைய வேண்டும் என்ற நிலை அடைவதற்குண்டான வழிவகையை கொடுப்பதுதான் கீதை.
Someone may think, well, this is impractical.
சிலர் நினைக்கலாம் இது செயல் ரீதியாக சாத்தியம் தானா என்று கூட.
Practically speaking, we have material attachments and then we can't give them up all at once.
அன்றாட செயல் ரீதியில் காண்போமேயானால் ஜடப்பற்று என்பது நமக்கு இருந்துதான் இருக்கிறது, அனைத்தையும் விட முடிவதில்லை.
And even if we understand that material life is everything here is temporary, still we have certain duties.
இங்கே எல்லாமே தற்காலிகமானது தான் அப்படிங்கிறது நம்பெல்லாம் புரிஞ்சிருந்தாலும் கூட நமக்குன்னு சில கடமைகள் அன்றாட வாழ்வில் இருக்கத்தான் செய்கிறது.
Fortunately, the knowledge given in Bhagavad Gita is not otherworldly. Do you know that word, otherworldly, means? It means something so spiritual that it has no relation to this world, impractical.
அதாவது செயல் ரீதியாக நம்மால் அதை ஈடுபடுத்த முடியாத நிலையில் உள்ள ஏதோ ஒரு நிலையை பற்றி பகவத்கீதையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக
Krishna gives very practical directions how everyone can live in this world and become perfect in Krishna consciousness.
கிருஷ்ணரோ மிக செயல் ரீதியாகவே நம் அன்றாட வாழ்வில் சரியான ரீதியில் வாழ்ந்து பூரணநிலை அடைவதற்குண்டான வழிவகையை கொடுக்கும் அறிவுரைகளை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்றார்.
Arjuna's whole dilemma was whether or not he should fight.
போர் புரியணுமா வேண்டாமா அப்படிங்கிற பெரும் தர்ம சங்கடம் ஒன்றுதான் அர்ஜுனனை ஆட்கொண்டிருந்தது அச்சமயத்தில்.
Fighting for a religious cause is the duty of a kshatriya. Arjuna was a kshatriya.
மதச்சார்புடைய ஒரு போரில் தர்மத்தை நிலைநிறுத்த போரிட வேண்டும் என்பதுதான் ஒரு கஷத்திரியனின் தலையாய கடமை.
But he felt that in this circumstance to fight would not be proper. It would be better to give up that duty.
ஆனால் அப்பொழுது இருந்த அந்த சூழ்நிலையை பொறுத்தவரை போர் புரிவது சரியானதாக இருக்காது, அதை போர் புரியாமல் நாம் ஒதுக்குவது நல்லது என்ற ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு இருந்தது.
And he gave many apparently plausible reasons why he shouldn't fight.
வெளிப்பார்வைக்கு மிகச்சிறந்த காரணங்களாக இருப்பது போல் தோன்றும் பல விளக்கங்களை இதன் அடிப்படையில் அர்ஜுனன் எடுத்து வைத்தார்.
How can I fight against my gurus?
என்னுடைய குருக்களை எதிர்த்து நான் எப்படி போர் புரிய முடியும்?
How can we kill so many people just for the sake of our own self-aggrandizement?
சுயநல நோக்கில் ஒரு ஏதோ ஒரு பலனை நான் அடையலாம் என்ற ஒரு காரணத்திற்காக எப்படி நான் இவ்வளவு மனிதர்கள் நல்ல மனிதர்களை எல்லாம் கொண்டு குவிக்க முடியும்?
If we kill so many kshatriyas, then so many women will be unprotected. That will lead to chaos in society.
Kshatriyas yodavu ilaiyil koolindru avargal ellam kottuvittar avargalude manaivimargal ellam paadhukaapatta nilai irundadaivargal.
So Arjuna felt that in this circumstance not to fight would be better.
Poru puriyam irukkirathu sirandhadhaaga irukkalam endra oru ennam Arjunanukku indha nilaiyil irukka thaan seidhathu.
And quite possibly on the platform of mundane religion, his arguments were correct.
ஜட அடிப்படையில் நீங்கள் உற்று நோக்கினீர்களேயானால் அர்ஜுனன் எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாம் மிக சரியானதே என்று கூட சொல்லலாம்.
However, Krishna brought Arjuna to a higher understanding.
ஆனால் ஒரு உயர் புரிதல் என்ற அந்த தளத்திற்கு அர்ஜுனனை கிருஷ்ணன் இட்டு சென்றார்.
Which is stated here in this series of verses.
In the ipola na varisiyaga padithe andha padangalil idanudaiya vilakka thanmaiyai kaanalam.
Everyone has to do something.
ஏதோ ஒன்று செயல்பாட்டை அனைவரும் செய்துதான் ஆக வேண்டும் என்பது.
This Krishna has already stated in Bhagavad Gita.
இது ஏற்கனவே கிருஷ்ணன் நமக்கு கீதையில் சொல்லி வைத்த நிலை.
நைவக்யஞ்சித் கரோமிதி ஜாதி திஷ்டத்தி கர்மக்ருத். One cannot stop activity even for a moment. One always has to do something.
ஒரு சன நேரம் கூட செயலற்ற நிலையில் எவனாலும் இருந்துவிட முடியாது, செயல்படுத்திதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அர்ஜுன கிருஷ்ணர் ஏற்கனவே நமக்கு விளக்கி இருக்கிறார்.
Even if one thinks I will go to a cave and meditate and do nothing, still meditation is also doing something.
ஏதோ கோபுரத்தில் போந்து தியானம் பண்ணிடலாம் முடிவு செஞ்சு உள்ள நுழைஞ்சிட்டா கூட தியானமும் ஒரு செயல்பாடு தானே.
So Krishna is recommending that well, you have to work.
அதனால் கிருஷ்ணர் பரிந்துரைக்கிறார், நீ செயல்படுத்தி தான் ஆகணும்.
Even as Krishna also states in Bhagavad Gita, even for the maintenance of the body, some work is required.
விரும்பினே நீ உடலை பராமரிக்க வேண்டும் என்றால் கூட அதற்குண்டான செயல்பாட்டினை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்றும் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார்.
What is that verse? Jivan yatra. What is that? Na prasiddhya de karmana. Sharira yatra pichate na prasiddhya de karmana. Even to maintain the body, one has to do some kind of work.
உடலை பராமரிக்கிறதுக்காக கூட வேண்டுமானால் அந்த அளவு நம்ம குறைச்சபட்ச தேவையில் உடல் பராமரிப்புக்காக கூட நம்ம செயல்பட்டு தான் ஆகணும், செயல்புரியாமல் இருக்க முடியாது.
So in this series of verses, that is, this is described in more detail.
இந்த பதங்களில் எல்லாம் இன்னும் விளக்கமாக இந்த தன்மைகள் விளக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பதங்களில்
Now in the Varnashram system, everyone should follow some particular occupation.
வர்ணாசிரம நியதியின் அடிப்படையில் அவரவருக்கென்று வகுத்திருக்கும் அந்தந்த கடமைகளை செய்துதான் ஆக வேண்டும்.
As Brahmana, Kshatriya, Vaishya or Shudra.
பிராமணனாக, சத்திரியனாக, வைஷ்யனாக, சூத்திரனாக.
But that should be specifically performed for the pleasure of the Supreme Lord.
ஆனால் அந்த செயல்பாடுகள் அனைத்தும் பகவானை ஆனந்தப்படுத்தக்கூடிய அந்த நிலையில் அமைக்க வேண்டியது மிக அவசியம்.
அநாசமாச்சரபதா புருஷேன புரப்புமான் விஷ்ணோர் ஆராத்யத்தை பந்தா நான் தத்தோஷ காரணம். இன் விஷ்ணு புராணம் இட் இஸ் ஸ்டேட்டட் தட் ஃபார் தி ஆர்டினரி மேன் வர்ஷிப்பிங் த லார்ட் பை பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டிஸ் வித் இன் த வர்ணாஸ்ரம் சிஸ்டம் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் தி ஆர்டினரி மேன் தேர் இஸ் நோ மீன்ஸ் ஆஃப் எலவேஷன் பட் திஸ்.
ஒரு சராசரி மனிதனுக்கு விஷ்ணு புராணத்தில் விளக்கப்பட்டிருக்கும் இந்த உரை இது. ஒரு சராசரி மனிதனுக்கு அவனவனவனுக்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த வர்ணாசிரம தர்மத்தின் நீதிப்படி அவன் அந்த நீதிகளை கடைபிடிப்பானால் அதுவே அவனுக்கு உயர்வை தரும்
என்று.
பகவத்கீதையில இன்னொரு பிரபல்யமான பதமும் உண்டு.
அனன்யாஶ்சிந்தயந்தோ மாம் யேஜனா பாரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். You can give the translation of this verse. Very important verse. No, I know, but I'm just asking if you know, if anyone here can say.
Ananya Chindaya adu meaninga. Avaru Bhagavan vandu nammalku nammalodu porula edaga irunda ava bhaktarukku Bhagavan adu kudukkarar. Avarundi irukkira porula Bhagavan paadukaakkundar.
Bhagavan vandu porula kudukkarar.
Namma kaiyila porula irukkum illaya adu avar Bhagavan vandu paadukaappa idu pannikkarar. Bhaktarukku vandatha chenju kudukkarar.
Whatever a devotee requires, Bhagavan is giving to him and also safeguards what he is having.
Yeah, but specifically those who are ananyaschintayantum amyejanaf pariupasate, one who is always absorbed in thinking of Krishna.
Innu kuripaga, sadasarvakalavum Krishna sinneyvileye, sinneyvileye irukkakudi urvani kuritana anta padam.
If we think, oh, this is very good, all right, I'll put on tilak and neck beads and then I won't do any work and Krishna will give everything, that is not the point here.
இப்போ சும்மா ஒரு திலகத்தை போட்டுவிட்டு குறைச்ச மாதிரி கழுத்துல சுத்திட்டு சும்மா நான் உட்காந்துக்கிறேன் எல்லாம் கிருஷ்ணர் பார்த்து நம்ம கொடுப்பாருங்கிறது அல்ல.
Because one who is always thinking of Krishna, he's also busy. It's not that he doesn't do any work.
கிருஷ்ணனையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பவர் கூட எப்பொழுதும் தன்னை அந்த வேலையில் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவராகத்தான் இருக்கிறார்.
In one of the very old Back to Godhead magazines, in which before Prabhupada came to the West, he was publishing, this is 1940s or 1950s, he discussed this.
1940s and 50s, Back to Godhead என்ற அந்த பத்திரிகை பிரபுபாத் அவர்கள் அச்சடித்து பிரசுரித்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த விளக்கங்களை அவர் கொடுத்திருக்கிறார்.
He said that now I have retired from family life and come to live in Vrindavan. And it is generally expected that having done so, one should live a very peaceful life and engage in bhajan.
இப்படியாக குடும்ப வாழ்விலிருந்து ஒதுங்கிய ஒருவர் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று எதிர்பார்ப்பது நியாயம்தான்.
People are surprised to see Prabhupada writing about himself that I'm always running up and down to Delhi.
நான் டெல்லிக்கும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறதை கண்டு பல மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில்
collecting donations, printing this magazine.
Donation collection பண்றதும் நன்கொடை வாங்கி அந்த பத்திரிகை வந்து அச்சடிக்கிறது.
Approaching people and asking them for donations. And dealing with different merchants, bargaining with them over the price of paper and so on. So Prabhupada said, I was busy in my family life, but it seems like I became even more busy having retired from family.
குடும்ப வாழ்க்கையில் இருந்தப்ப நான் எவ்வளவு ஒரு வேலை செய்ய வேண்டியிருந்ததோ அதை விட இப்ப நான் குடும்ப வாழ்க்கையில் ஒதுங்கி வந்திருக்கிறது இன்னும் அதிகமா செய்ய வேண்டியதா இருக்கு.
And people saying that even though I come to live in Vrindavan I'm engaged in material activities.
எல்லா மக்கள் பொதுவா நினைக்கிறாங்க விருந்தாவனத்துக்கே வாழ்றதுக்குன்னு வந்தாச்சு இன்னும் உலகாயிரமா இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு கூட.
But Prabhupada explained how actually this is all purely spiritual activity.
தூய ஆன்மீக நடவடிக்கைகள் இவைகள் எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்த நிலையில் இருந்த நடவடிக்கைகள் எல்லாம் என்று பிரபுபாதர் விளக்குகிறார்.
The endeavor to satisfy Krishna by one's activities is more spiritual than simply sitting and doing one's own bhajan.
ஒருவரின் நடவடிக்கைகள் மூலமாக கிருஷ்ணரை ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது வெறுமனே அமர்ந்து பஜன் செய்து கொண்டிருப்பதை விட சிறந்ததாகும்.
Mostly people have a very neophyte conception of what is bhakti.
பக்திங்கிறத பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அடிநிலையில இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
You simply sing a little, ring a bell a little, eat a little, like this.
இதோ கொஞ்சம் மணி அடிச்சா இதோ நான் பண்ணணும்னா பக்தி என்ன?
Srila Prabhupada, as the ideal acharya, showed that bhakti means to sacrifice every drop of one's blood for serving the mission of Krishna.
ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தும் நிலையில் உழைத்துக் கொண்டிருப்பதுதான் சரியான பக்தி என்று நமக்கு வழிகாட்டிய ஒரு தலைசிறந்த ஆச்சாரியராக பிரபுபாதர் அவர்கள் விளங்குகிறார்கள்.
Hanuman, Bhakta Hanuman is one of the Chiranjeevis. He's still living in this world.
சிரஞ்சீவியாக இருக்கும் பக்த ஹனுமான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
And wherever there is recitation of the glories of Lord Ram, he will go there.
ராமருடைய புகழ் எங்கெல்லாம் அங்குவது போல் தெரிகிறதோ அங்கெல்லாம் அவர் செல்கிறார்.
He is always engaged in Ram Bhajan.
Ram Bhajanil எப்பொழுதும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் அவர்.
Thinking of Ram, chanting the names of Ram.
ராமரையே நினைத்துக் கொண்டு ராம நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருப்பவர்.
But he is not famous for that.
ஆனா அவர் எதுக்கு புகழாக இருக்கிறார்னா அந்த விஷயத்துக்காக சொல்றதை விட
He is not considered the greatest devotee of Ram because of his bhajan.
ஏதோ பஜன் செஞ்சாருங்கிறதுனால ஒரு தலை சிறந்த பக்தராக அவர் கருதப்படுவதில்லை ராம பக்தராக.
There are many devotees of Ram even now in places like Ayodhya who are engaged in chanting the names of Ram, living in ashrams and so on.
அயோத்தியாவில் இப்போ நீங்கள் போயிருக்கீங்கன்னா கூட இப்போ கூட ராம ஜபத்திலேயே தம்மை ஈடுபடுத்திருக்கிற பல பக்தர்களே உங்களால் அங்கே காண முடியும்.
But Hanuman is famous because he fought for Lord Ram.
ஆனால் அனுமாருக்கு என்ன புகழ்னா அவர் போர் புரிஞ்சார் ராமனுக்காக.
Now often we think, we hear these some stories of Ram Leela or different devotees and we hear, it's a very nice story to hear.
Ram Leela போன்ற அந்த கதைகள் எல்லாம் நாம் கேட்கும்போது நல்ல கதைகளாகத்தானே இருக்கிறது இவையெல்லாம் கேட்பதற்கு நினைக்கிறோம்.
And certainly these are pleasurable to hear.
உண்மையிலேயே இதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான் அந்த காதால் கேட்க மாத்திரத்தில்.
But it's not that we're simply meant to hear about this and then say very nice.
சும்மா எல்லாம் காதல கேட்டுட்டு பிரமாதமா இருந்ததுங்கன்னு சொல்றதுக்காக மட்டும் அல்ல.
These narrations of great devotees are meant to give us direction how we should also sacrifice our energy in the service of the Lord.
உயர் பக்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த விளக்கங்கள் எல்லாம் நாம் அந்த வழிமுறையை கடைபிட்டு எப்படி அன்றாட வாழ்வில் வாழ்வது பகவத் சேவையில் என்பதை தெளிவுபடுத்தி நம்மை நாம் வலுவெழுத்துப்படுவதற்கு தான்.
And a devotee who is thus engaged, he doesn't worry that where shall I get money, food, all these things.
எங்கே பணம் கிடைக்கும், எங்கே எனக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சிந்தனையிலேயே இதில் ஈடுபட்டு இருக்கிற பற்றி நினைவில்லை.
ஆட்டோமேட்டிக்லி கிருஷ்ணர் ப்ரொவைட்ஸ் ஒன் வே ஆர் தி அதர்.
நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் கிருஷ்ணர் அவருக்கு தேவையானதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்.
Sometimes devotees may go through severe tests. Krishna may test them.
பல சோதனைகளுக்கு சில நேரங்களில் பக்தர்கள் ஆளாக்கப்படுவதும் உண்டு.
Just like Prabhupada, he went through so many difficulties to establish this Krishna consciousness movement.
இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை ஸ்தாபனம் செய்ய எவ்வளவோ சிரமங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது சீல பிரபுபாத் அவர்கள்.
Many times when he was living in Vrindavan going to Delhi, he was skipping meals because he wanted to have money to print. He thought better print the book than eat.
அச்சடிக்கிறதுக்கு பணம் பத்தாதுங்கிற காரணத்துக்காக விருந்தாவனத்திலிருந்து டெல்லிக்கு மாறி மாறி போயிட்டு வந்திருந்தவர் பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார். இந்த சாப்பிட்றதுக்காக செலவழிக்கிற பணம் இருந்தா அந்த பிரசுரம் பண்ணலாம அச்சடிச்சு அந்த புத்தகத்தை.
So you may think, well, how was Krishna providing everything for him if he was sometimes skipping meals?
நினைக்கலாம், சாப்பாடே கொஞ்சம் ஒரு கட் பண்ணிட்டு அவர் வந்து அச்சடிக்கிறாருன்னா அப்ப எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு எப்படி நீங்க சொல்ல முடியும்?
But a devotee himself doesn't think like that.
ஆனா ஒரு பக்தனுக்கு இப்படிப்பட்ட நேரில் சிந்தனைகள் செல்வதில்லை.
A devotee thinks that whatever happens is all the wish of the Lord.
எவையெல்லாம் நடக்கின்றதோ அவையெல்லாம் கிருஷ்ணனின் எண்ணம் போல் என்ற அந்த ஒரு நிலையில் தான் பக்தன் வாழ்கிறான்.
I am prepared to serve him in any circumstances.
எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன், அவள் சேவையில் என்னை ஈடுபடுத்த நினைக்கிறான்.
And a devotee who is thus